நமது நாட்டிலே குறிப்பாக இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி, குறிப்பாக தமிழ் மக்கள் பரந்து வாழ்கின்ற தென்னிந்தியாவில் இருந்தாலும் சரி, ஆலயங்கள் அமைக்கப்படுகின்ற போது அதற்கான விதிமுறைகள் மிக ஒரு கிரமமான முறையிலே கடைபிடிக்கப்படுகின்றன. இப்படி இப்படித்தான் அந்த விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்ற விதி மிக நுணுக்கமாக பின்பற்றப்படுகிறது. ஆனால் அண்மை காலத்திலே பார்க்கின்றோம், இந்த ஆலயங்களை தனிப்பட்டவர்களும் உருவாக்குகின்ற காரணத்தினாலே பல இடங்களிலே அவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ற வகையிலே ஆலயங்களை உருவாக்குவதும், அந்த ஆலயங்களை நிதி போதிய அளவு கிடைக்காத போது அதை நடத்த முடியாமல் இன்னொருவர் கைக்கு மாற்றுவதும், நியமமாக ஆறுகால பூஜை நடந்த கோயில்கள் எல்லாம் அந்த பூஜைகள் கிரமமாக செய்யப்பட ஒரு கிரமமான நியமம் கடைபிடிக்கப்படாமையும், ஆலயங்களை அமைக்கின்ற போது ஆலயத்தினுடைய சொந்தக்காரர் இல்லை என்றால் ஆலயத்தை நிர்வகிக்கின்ற தர்மகர்த்தா தனக்கு விருப்பமான முறையிலே சில விக்கிரக பிரதிஷ்டைகள் செய்வதற்கும், அதை சில சமய குருமார் அதை சரியென்று சொல்வதும், இப்படி ஒரு மக்கள் மத்தியிலே பலவிதமான கேள்விகள் எழக்கூடிய அளவுக்கு என்று நிலைமை இருக்கிறது என்று சொல்லி பலர் கேட்கிறார்கள். இப்படி இருக்கிறதா? அப்படி அமைகின்ற கோயில்களுக்கு பக்தர்கள் சென்று வழிபடுவதால் தகுந்த பலன் கிடைக்கிறதா? இதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை கேட்கிறோம்.
மிகவும் ஆழமான, சிக்கலான, பரந்த, ஆனால் நடைமுறையிலே இன்றைக்கு எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது இன்றைக்கு ஆலயங்கள் நம் தாயகத்திலே வழிபட்டு வந்த முறையின்படி பார்த்தால், ஒரு ஆலயம் என்று இருந்தால் ஆகம முறைப்படி ஆலயங்கள் அமைந்திருக்கும். சிவ ஆகமங்கள் எங்களுக்கு 28, அதில் உப ஆகமங்கள் 207. இப்போ ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுதே இந்த ஆலயம் இன்ன ஆகமத்தின்படி ஸ்தாபிக்கப்படுகின்றது என்று நிர்ணயித்து விடுவார்கள். அப்போ அந்த ஆகம விதிப்படி தான் அந்த பூஜைகள், திருவிழாக்கள், சாந்தி, கும்பாபிஷேகம் போன்ற மரபுகள் தொடர்ந்தீச்சியாக நடைபெற வேண்டும். அப்போ அந்த உதாரணமாக காரண ஆகமம், காமி ஆகமம் ரெண்டும் பொதுவாக பெரும்பாலின் நடைமுறையில் உள்ள ஆகமங்கள். அதைவிட மகுடம், அஜிதம் போன்ற ஆகமங்களும் உள்ளன. உதாரணமாக சிதம்பரத்தில் எடுத்துக்கொண்டால் மகுடாகமம் முறை, திருவாரூரில் மகுடாகம முறை, சில வகைகளிலே ஒரே ஆலயத்திலேயே சிவன் சந்நிதி காரணாமகத்தின்படியும் அம்பாள் சன்னதி காமிகாமகத்தின்படி நடக்கின்ற முறையை திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் கோயிலே பார்க்கின்றோம். நெல்லையப்பர் கோயிலுக்கு காரணாகமம், காந்திமதி அம்பாளுக்கு காமிகாமகம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் விதிமுறைகள்ல சில சில மாறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் ஆலயங்கள் சிலவில் தொடங்கும் பொழுது எல்லாரும் எல்லா ஆலயங்களும் இப்படி ஆகம விதிப்பதுதான் தொடங்குகின்றது இல்லை. எங்களுக்கு தெரியும், எங்கள் முப்பாட்டன் கொப்பாட்டன் காலத்துல எல்லாம் என்ன செய்வோம், ஒரு சின்ன வயல ஒரு சூலத்தை வச்சு கும்பிடுவார்கள். அதை வச்சு அவர் போய் விளக்கேற்றுவார். முதல்ல கிழமை குறுக்கா அப்படி வெள்ளிக்கிழமையில போய் விளக்கேற்றுவார். அதில் ஒரு பூ வைப்பார், அதன் வேறு கிழமை குறுக்கா வழிபடுவார் நடக்கும். பிறகு கொஞ்சம் ஈடுபாடு வர, குடும்பத்தவர்கள் ஈடுபாடு வர, அது அயலவர்கள் கூடி நாளாந்தம் ஒருவர் போய் விளக்கேற்றி முறை வச்சு விளக்கேற்றி கொண்டு வருவார். நம்ம எங்களோட வீட்டுக்கிட்ட எல்லாம் அப்படி இருக்குது. அவர்கள் போய் நாளாந்தம் அதில் விளக்கேற்றி போட்டு வருவினம், வெள்ளிக்கிழமையில் கூடி கும்பிடுவினம், அப்படி செய்கிறது இருக்குது. பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுண்டா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கொஞ்சம் இதாக கட்டுவினோம், ஒரு சின்ன கூரை போட்டு அது போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு விமானத்தோட ஒரு மாதிரியான அமைப்பு கொண்டு வரும். பிறகு இதை கூப்பிட்டு ஒரு இனி எங்களால் செய்ய இயலாது ஐயரோட ஐயரை நியமிப்பார்கள். அப்போ சிவாச்சாரியர் ஒருவர் வந்து அதுக்கு நாளுக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்தால பூ வச்சு பூஜை செய்து போட்டு போடுவார். மற்றவர்கள் வந்த அந்த நேரம் நேரமுள்ள நேரம் வழிபட்டு கொண்டு போவார்கள். பிறகு ஆகம விதிப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று அந்த நேரத்திலே தீர்மானிப்பார்கள் இந்த ஆலயத்துக்கு என்ன ஆகமம். இப்போ ஆகமத்துக்கு புறம்பான முறையிலே தாவிக்கப்பட்டு வழிபாடு நடந்து வருகின்ற கோயில்களை ஆகம மயப்படுத்தல் நடைபெறலாம். அது கொண்டு இருக்கின்றது நடைமுறையில், அது ரெண்டும் இருக்கின்றது. அடிப்படையாக ஒரு கோயில் என்றால் என்னென்றால், இப்போ எல்லாம் ஏன் கோயிலுக்கு பல பேர் தொடங்கி கஷ்டப்படுகிறார்கள் என்றால், இடம்பட வீடடையல் என்று அவையார் சொல்லியிருக்கிறார்.
அவையார்
எல்லாரும் கோயில் எடுக்கும் பொழுது என்ன செய்கிறார் கேட்டால், மக்களை யோசித்து தான் கோயில் எடுக்கிறார். அதாவது வந்து இந்த மக்கள் வந்து இங்கே வழிபட வேண்டும், இத்தனை பேர் கூடி நிற்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது கண்டா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி மண்டபம் வேணும், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கண்டா ஒரு சாப்பாடு கொடுக்குற வசதி வேணும், அவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் வேணும். இதையெல்லாம் யோசித்து மக்களை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு ஆலயங்கள் எழுப்பப்படுகின்றன. அதுதான் உண்மை. ஆனால் எங்கள் ஊரிலே ஒரு வைரவர் சூலத்தையோ ஒரு பிள்ளையாருடைய வைத்த பொழுது மக்களை மையப்படுத்தி வைத்தது கிடையாது. ஏதோ இறைவனை நான் வச்சு இதில் வழிபட வேணும் என்று இறைவனை வச்சு போட்டு அவர் தன்னுடைய வசதி தன்னுடைய ரிசோர்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழிபாட தொடங்குவார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நாங்களும் நீங்களும் ஒரு ஆலயம் தொடங்கினாலும் இந்த கனடாவில் இருக்க மக்கள் குளிருக்கு வந்தால் எப்படி அவர்களுக்கு ஹீட்டிங் இருக்க வேணும், அவருடைய கழிப்பற வசதி எப்படி இருக்க வேணும், மிதிவடி செருப்பு எங்கே வைக்க வேணும், அவர்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க வேணும், அவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு ஹால் இருக்குதா, இப்படி இதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு ஆலயங்கள் அரணுக்கு அல்ல, ஆண்டவனுக்கு அல்ல, எங்களுக்கு தான் நாங்கள் கட்டுகிறோம். அப்படி தொடங்கி போட்டு பிறகு ஆண்டவன் இதை காப்பாத்தலையே என்று நாங்கள் அழலாமோ? இல்ல, அது ஒன்று. இரண்டாவது, ஆலயங்கள்ல அடிப்படை என்ன கேட்டால், இதுதான் அந்த திருமந்திரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற திருமுறையில் மூன்று விஷயம். ஒரு சிவலிங்கம் அல்லது மூலமூர்த்தி, பிள்ளையார் கோயிலண்டா பிள்ளையார், முருகன் கோயிலண்டா முருகன், அம்பாள் கோயிலண்டா அம்பாள், சிவன் கோயிலண்டா சிவலிங்கம், இது வந்து இறைவனை குறிக்கும். ஆய பதிதான் அருட்சிவலிங்கமாம், அது பதியை குறிக்கிறது. ஆலயத்தின் இரண்டாவது அம்சம் என்ன இருக்க வேணும் என்று கேட்டால், அதுக்கு முன்னால சிவன் கோயிலண்டா ஒரு நந்தி இருக்கு, அம்பாள் கோயிலண்டா நந்தியும் இருக்கலாம் சிம்மமும் இருக்கலாம், பிள்ளையார் கோயிலண்டா ஒரு மூஷிகம் இருக்கும், முருகன் கோயிலண்டா ஒரு மயில் இருக்கு, அந்த வாகனம் ரெண்டாவது. இது என்னத்தை குறிக்கின்றது? இந்த வாகனம் வந்து எங்களை பார்த்து கொண்டிருக்காது, அந்த மூர்த்தியை மூலமூர்த்தியைத்தான் பார்த்து கொண்டிருக்கும். அது வந்து இறையை நோக்கி திரும்பி இறையை மையமாக வைத்து இறையை நோக்கி கொண்டு நிற்கின்ற ஆன்மாவை குறிக்கும். அதாவது ஆன்ம நாட்டத்தினாலே இறைவனையே மையமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற, இறைவனையே நோக்கி கொண்டிருக்கிற ஆன்மா. அது இந்த உலக விஷயத்தை விட்டு அங்கால பார்க்க வேண்டியது. அது இரண்டாவது அம்சம். அதைத்தான் சொல்லுவார்கள், ஆய பசுவும் அடல் ஏறு என நிற்கும். பசு என்பது ஆன்மா, பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா. அது எப்படி நிற்குது? அடல் ஏறு, ஏறு என்றால் அந்த காளை நந்தியாக அங்கே இருக்குது, அடல் ஏறு என நிற்கும். இது முக்கியம். முக்கியம் என்று கேட்டால், இந்த நந்தியின் இந்த ஆன்மா வந்து அங்கே பார்த்து கொண்டிருக்குது இறைவனை. இந்த நந்தி அல்லது ஆன்மாவுடைய நாசிக்கு நேராக அந்த இறைவனுடைய உந்தித்தானம், உந்தித்தானம் என்றது நாபித்தானம், பொக்குள்ள இருந்து நாலு விரல் மேலே நாலு விரல் கீழே அந்த அவ்வளவு பாகவும் நாபித்தானம், அங்கேதான் இந்த மூச்செழும்புறது. அப்போ இந்த நாசிக்கா மட்டம் அப்படியே நேராக போனால் மூலஸ்தானத்தில் சிவலிங்கமோ, சிவலிங்கம் என்றால் அதன் நடுப்பகுதி, முருகன் என்றால் அவருடைய நாபிஸ்தானம், பிள்ளையார் என்றால் அவருடைய நாபிஸ்தானத்துக்கு நேராக இருக்கும். ஏனென்றால் ஆன்மாவனுடைய மூச்சுத்தான் இறைவனுக்கு பிராணனை கொடுக்கின்றது. அதாவது நான் கொண்டாடினால்தான் அது கடவுள், இல்லாவிட்டால் அது வெறும் கல். யானபடியால் தான் இந்த நந்திக்கும் இந்த நந்திக்கும் அல்லது இந்த இடபத்துக்கும் அந்த மூர்த்தத்துக்கும் இடையிலே குறுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஏன்னா அந்த மூச்சு காற்று இடையறாமல் இருக்கணும், அதுதான் குறுக்க போகப்படாது. முன்னெல்லாம் போவதில்லை, இப்போல்லாம் சில இடங்களில் பார் ஓட்டு வச்சிருக்கிறார்கள், ஆனால் இப்போ பல கோயில்களில் குறுக்கால தான் போகிறது. அது ரெண்டு. அப்போ ஒன்று லிங்கம் இருக்க வேணும், ரெண்டாவது அந்த வாகனம் நந்தி இருக்க வேணும், மூன்றாவது ஒரு பழிபு இடம் வேணும், அது நந்திக்கு பின்னால் இருக்கும். இந்த பழிபு இடம் என்பது எமது பாசங்களை பழியிடும் இடம். பாசம் என்பது எங்களுக்கு மூன்று இம்பியூரிட்டிஸ், ஆணவ அந்த ஆன்ம அழுக்குகள் இருக்கின்றன, ஆணவம் கண்மம் மாயேண்டு, அவையை பழிபீடம் தான் இந்த பழிபீடம். ஆய பழிபீடம் ஆகும் நட்பாசமாம், திருமந்திரத்தில் இந்த மூன்றும் இருந்தால் அது கோயில். ஒரு லிங்கம், ஒரு நந்தி, ஒரு பழிபீடம். அம்பாள் கோயில் என்றால் ஒரு அம்பாள், ஒரு சிம்மம் அல்லது நந்தி, இங்கே ஒரு பழிபீடம். பிள்ளையார் கோயில் என்றால் பிள்ளையார், மூஷிகம், பலிபீடம். முருகன் கோயில் என்றால் முருகன், மயில், பலிபீடம். இந்த மூன்றும் இருந்தால் பேசிக் ஆஃப் ஆகமிக் கோயில் இஸ் கம்ப்ளீட். த கோ ஆஃப் தி ஆகமிக் டெம்பிள் வந்து ஆகம முறைப்படி இந்த மூன்று விருந்தாங்க. அவர் சொல்றாருன்னா ஆய பரிதான ருச்சுவலிங்கமாம் ஆய பசுவும் அடல் ஈறு என நிற்கும் ஆய பலிபீடம் ஆகும் நட்பாசமாம் ஆய அரண்நிலை ஆய்ந்து கொள்வார்கே. இது திருமந்திரம். இப்போ ஆதியில் வந்து ஆகமத்துக்கு விதிக்கு புறம்பாக வாலயந்தாவு கேட்க எங்களுடைய பாட்டன் குப்பாட்டன் முப்பாட்டன் நேரம் முதல் அந்த ஒரு லிங்கமோ ஒரு பிள்ளையாரோ ஒரு சூலமோ தான் வைப்பார்கள். ஆகம விதிப்படி வரும் பொழுது சிவாச்சாரியர்கள் வந்து ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் செஞ்சிக்க இந்த மூன்று வந்துடும். அந்த பலிபீடம் அந்த நந்தி அது வந்துடும். அந்த ஆகமத்துக்குள்ளே வருகுது. இதுதான் முறை. இது பேசிக் நெசசிட்டி. அதுக்கு மேலே இடம் எடுக்கிறது அவற்ற வேலை ஐயா. முருகனோ பிள்ளையாரோ கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு, நந்தி வச்சாச்சு, பலிபீடம் வச்சாச்சு, கும்பிடுறீங்க வழிபடுறீங்க. ஒரு சிவாச்சாரியார் இருந்து மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை என்றாலும் பூஜை செய்கிறார். காலத்தி மலையில் சிவகோஷரியார் எத்தனை முறை பூஜை செய்தார்? ஒரு நாளைக்கு ஒருக்காத்தானே. அங்கே சிவன் இருந்தாரா இல்லையா? கண்ணப்பருக்கு வந்தாரா இல்லையா? அந்த ஒரு முறை பூஜை செய்கிறார் ஒரு சிவாச்சாரியார். வரையக்குள்ள வேறு யாராவது வந்து பார்த்தவையா காலத்து கோயில்ல? அந்த நாளையில கண்ணப்படுறதுக்கு முறைக்கும் ஒரு தரும் வரையிலேயே. அடுத்த நாள் சிவகோசிரியார் வந்தால் உண்டு. அப்ப ஆக்களுக்காக கோயில் இல்ல. அப்ப சிவகோசிரியார் யாருக்கு பூஜை செய்தார்? ஆக்கள் வரைவர் மட்டும் பூஜை செய்தவரா?
இறைவனுக்கு.
இறைவனுக்கு காலத்தி அப்பருக்கு பூஜை செய்தார். அதுதான் ஆலயம். இப்ப ஆலயத்துல பூஜை எல்லாம் நம்மளுக்கு அல்லோ. இப்போ சாமிக்கல்ல பூஜை, ஆசாமிகளாகிய எம்மனோருக்கு தான் பூஜை. போனால் மாலை மரியாதை பட்டு தலைப்பா போட்டோ பிரகாதப்படுத்து பத்திரிகையில் போட்டு டிவியில் போட்டு. அப்போ ஆலயத்தில் எல்லாம் சிவத்துக்கு பூஜை நடவர்கின்ற ஆலயங்களிலே சவங்களாகி எங்களுக்கு பூஜை, சாமிக்கு பூஜை நடவுகின்ற இடத்திலே ஆசாமிகளுக்கு பூஜை. இப்போ நாங்கள் கோயில்கள் மூடப்படுகின்றதே, கோயில்களுக்கு கஷ்டம் வருகுதே என்று எப்படி கேட்பது? அங்கே சாமி இருந்தால் தானே. அதுதான் அங்கே இருக்கிற அடிப்படை முறை. இது வந்து பேசிக் நெசசிட்டி. அதுக்கு மேலே அவர் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு கர்ப்பகிரகம் வேணுமா, விமானம் வேணுமா, பரிவார தெய்வங்கள் வேணுமா, அல்லது முன்னால் கொடியேற்று கொடிமரம் வைத்து திருவிழா மகோற்சவம் வருஷம் வருஷம் நடக்கணுமா, தீர்த்த கிணறு வேணுமா, கோபுரம் வேணுமா? அவர் தனக்கு வேண்டியதை தான் பார்த்து கொள்வார். அந்த ஆட்கள் அந்தந்த நேரத்தில்
வருவார்கள்.
அதுக்கே நான் போய் லோன் எடுத்து கடன் எடுத்து கோயில் கட்ட வேணும். ஆகம விதிகளில் என்னொன்று இருக்கு. கும்பாபிஷேகம் செய்கிறதுண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற நிதி கேட்பார்கள். நிதியை எடுப்பார்கள். எடுத்து போட்டு த போர்ஷன், டோட்டல் ஃபண்ட் வருது இல்லையா, அந்த ஃபண்ட் எவ்வளவு போர்ஷன் கோயில் கட்டிடத்துக்கு, எவ்வளவு போர்ஷன் கிரியர்களுக்கு, எவ்வளவு போர்ஷன் திரவியங்களுக்கு, எவ்வளவு போர்ஷன் ஆச்சாரியார்களுக்கு, எவ்வளவு போர்ஷன் வேலையாட்களுக்கு, இப்படி பங்கிட்டு தான் கும்பாபிஷேகம் செய்கிறது. இதுக்கும் ஆகமத்தில் இருக்குது. லோன் எடுத்து கடன் எடுத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வோன்னு வந்து எந்த ஆலயத்திலும் கிடையாது, எந்த ஆகமத்திலும் கிடையாது. அப்போ இவர்கள் ஆலயம் எடுத்து விட்டு நடவர முடியவில்லை என்றால் அது யாருடைய குற்றம்? இட்ஸ் வெரி பேசிக் ப்ராக்டிக்கல். நான் வெண்ணியிலே இந்த மீளக்கூடியவர் என்ற இடங்களுக்கு போகின்ற பொழுதெல்லாம் மக்கள் நல்ல பக்தி இன்னும் இருக்கின்றது. அவர்களுக்கு இன்னும் ஒரு ஒழுங்கான வீடு இல்லை. ஒரு கொட்டிலாக மூன்று புறத்தில் ஒரு தகரத்தை போட்டு ஒரு பக்கத்தில் தட்டி வைத்து அப்படியெல்லாம் இருக்கின்ற போதிலும் அது திரும்பி போகிற இடத்துல தங்களை கோயிலை கட்டுகிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில் ரெண்டும் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ பார்த்தா தட்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் கொங்க்ரீட் கல் அறுத்து அதை எழுமான வரைக்கும் ஒரு த பெஸ்ட் பில்டிங் பீங் பில்ட் பை த லோக்கல் இன்ஹபிட்டன்ஸ் வந்து வெண்ணியில் இருக்கிற ரீசைட்லிங் வில்லேஜ் இதுனா அவங்க தங்கட இன்னும் அவங்களோட வீட்டுக்கே கல்லறியல கோயிலுக்கு கல்லறிஞ்சு தளம் போட்டுட்டாங்க. சிவரளம்பி இருக்குது. உடத்தில் பார்த்தா மேலே கற்பகிருக்க மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு வடிவான ஒரு ஒரு அறை மண்டபமாக வடிவா செய்திருக்கிறார்கள். அப்போ அங்கேயெல்லாம் போகிற பொழுது எல்லாம் இதுபேரும் பல பேர் கேட்பார்கள், நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு உதவி செய்யலாம். இப்போ நான் சொல்கிறது என்னென்று கேட்டால், முதலாவது கட்டடங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் இருக்குது, அது தேவையில்லை என்று இல்லை. நான் சொல்கிறேன் என்று கேட்டால், உங்களுக்கு மூர்த்தம் ஒன்று வேணுமா, பிள்ளையாரா அம்பாலா இது வேணுமா, மூர்த்தம் எடுத்து தரலாம். அதே வைத்து இப்போ பிள்ளையார் என்றால் கூரை உடி போட தேவையில்லை. எங்களுக்கு பிள்ளையார் வைரவருக்கு கூரை தேவையில்லை. உங்களுக்கு மாட்டவர்கள் என்றால் ஒரு சின்ன தட்டி ஒன்று போடுங்க மேலே, ஒரு மரத்துக்களை வச்சு தங்களை ஏதாவது இடத்துல எந்த இடத்துல அமைச்சிடுவோம் அந்த இடத்துல தட்டியை போட்டு ஒரு கூரையை போட்டுட்டு ஒரு விளக்கேற்ற தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து விளக்கேற்றி ஒரு பூ வச்சு நீங்களே கும்பிட தொடங்குங்க. அதுக்கு மேலே அவவுக்கு மண்டபம் வேணுமா, ஐயர் வேணுமா, ஆகமம் வரப்படி பூஜை வேணுமா, இல்லை இப்படித்தான் வெயில் இணைந்து காய போகிறாரா, அது அவர் தீர்மானித்துக் கொள்ளுவார். இடம் எடுப்பது அவருடைய வேலை. சாபித்து உங்களோட பக்தியை உங்களோட இதை செலுத்தினால் சரி. பிறகு நீங்கள் நல்லா வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆடில் பால் கறந்து, மாட்டில் பால் கறந்து, ஒரு ஆட்டுக்குட்டியை விற்று, ஒரு கோழியை வளர்த்து, ஒரு முட்டையை விற்று, அந்த பணத்தில் நீங்கள் அந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கல்லாக போட்டு ஒவ்வொரு மரமாக வெட்டி அதில் செய்தால் அது உங்களுடைய கோயில். அதுதான் முறை. ஆனால் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் இங்கே டாலரில் காசு அனுப்பி அங்கே மக்கள் அன்றாடம் பிச்சை ஏற்கின்ற நிலையில் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு மண்டபத்தோட கோயிலை கட்டி கொடுத்து வந்து கும்பிடண்டால் அது மக்கள் கோயிலா? அது மனிதாபிமானமா? இன்றைக்கெல்லாம் நல்லூரில் இன்னொரு கோபுரம் கட்டுகின்றார்கள், இங்கே விமர்சனம் வந்து கொண்டிருக்கின்றது. வன்னியிலே நீ மேல குடியமர்ந்திருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் மக்கள் இருக்கும் பொழுது நல்லூரான் இப்போ இன்னொரு கோயிலும் கேட்டவரா? நியாயமான கேள்வி. அதே பணம் அங்கே இருக்கின்ற மக்களுடைய கையிலிருந்து வந்திருந்தா அது வேற. இது கடல் கடந்து போன்ற பணம். அதனால அது ஒரு நியாயமான கேள்வி. சில ஆலயங்கள் மக்கள் மயமாக இருக்க வேண்டும், ஆனால் மக்களை மையப்படுத்தி இழுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய வழிபாட்டுக்காக அல்ல, ஆண்டவருடைய வழிபாட்டுக்காகத்தான் ஆலயங்கள். இதுதான் முறைப்படியான முறை. அது ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு சர்ச்சை வருகின்றது. இப்போ எல்லாம் ஆலயம் எல்லாம் இந்த கட்டிடத்தின் படி இல்லை, இது இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்னதான் கட்டிடங்கள் கட்டினாலும் எவ்வளோ கட்டினாலும் ஆலயத்தை வழிநடத்துவது எங்களுடைய பக்தி, எங்களுடைய வழிபாடு. சமீபத்திலே கொழும்பிலே அஷ்ட லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி கோயில் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தன. இது ஆகம முறைப்படி இல்லை, இது ஆகம நாள் சரியில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மை, ஆகம முறைப்படி அன்றைக்கு நாள் இல்லை, தைப்பொங்கல் நாள் என்று கரி நாள் கும்பாபிஷேகம் நடந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அதை ஆகமம் வந்து விதியை சொல்லுகின்றது, விதி விலக்குகளும் உள்ளன. அது விதி விலக்குகளை நானும் நீங்களும் சும்மா ஜென்ரலாக ரேடியோவில் சொல்ல இயலாது. ஆனால் விதி விலக்குகள் உண்டு. இப்போ ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, கணவரான் பெண்ணுக்கு அப்போ சொல்லியிருக்க பொருத்தம் வந்து பின்பற்ற நீதிகளில் பார்க்க தேவையில்லை. காந்தர்வ நிச்சயம், ரெண்டு பேருக்கும் காதல் இருந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டாம். கர்ப்ப நிச்சயம், ஏற்கனவே சந்தித்து பெண் கருவிட்டிருந்தால் பிறகு பொருத்தம் பார்க்க வேண்டாம். பிறகு பொருத்தம் பார்த்துட்டு இல்லையென்னு சொல்லிடுமா? அடுத்தது குரு நிச்சயம், ஒரு குருவானவர் இந்த பெண்ணுக்கு இந்த ஆணண்டு நிச்சயித்து ஒரு குரு சொன்னால் அதுக்கு பார்த்தம் பார்க்க வேண்டாம், தெய்வ அனுகிரகம் உள்ள குரு. அடுத்தது தெய்வ நிச்சயம், இறைவன் நிச்சயம் பண்ணி இதுதான் உனக்கு பெண் என்று சொன்னால் அங்கேயும் பொருத்தம் பார்க்க வேண்டாம். இது ஜோதிடத்திலேயே இருக்கு. அதே மாதிரி இந்த ஜோதிட நூல்கள் எங்களுடைய வேதத்தினுடைய ஆறு அங்கங்களை கொண்டு அவை ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றன தவிர எங்களோட மூக்கை பிடித்து வாயைப்பற்றி மூச்சு திணற வைக்கின்றனவாக இல்லை. இப்போ விதிகள் இருந்தால் அதுக்கு வேறு வேறு விதிவிலக்குகள் உண்டு. தெய்வ நிச்சயம் எல்லா கூடாத நாள்லேயே ஒரு நல்ல முகூர்த்தம் பார்க்கலாம், அது உண்டு, அந்த விதிவிலக்குகள் உண்டு. இந்த கோயில் அமைப்பை பார்த்தால் இன்றைக்கு ஆகம கோயிலை பார்த்தோம். ஆகமுக்கு புறம்பான முறையிலேயும் கோயில்கள் உண்டு. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய 63 நாயன்மார்கள் ஒருவர் கோச்செங்கச்சோழன், செங்கண்ணோட பிறந்த கோச்செங்கச்சோழன். அவன் 70 மாடக்கோயில்கள் கட்டினான். அதுக்கு முந்தி மாடக்கோயில் கிடையாது. மாடக்கோயில் என்றால் யானைகள் உட்புகுந்து செல்ல முடியாத அளவுக்கு கோயில், அதுதான் மாடக்கோயில். இரண்டால் அவர் முற்புறப்பிலே சிலந்தியாக இருந்து ஒரு யானையும் சிலந்தியும் வலிவர் திருவானைக்காவிலே இருந்தவர். யாழையா சிறந்தியாக இருந்த பொழுது ஒரு அவர் வலை பின்னவர் சிவலிங்கத்துக்கு மேலே. யானை வந்து தன்னுடைய வழிபாட்டுக்காக வளர்ந்து சில வலையை பித்தறிந்து விடும். அப்போ அதில் இருந்து தான் அந்த அவருடைய அடுத்த பிறப்பிலே அந்த யானைக்கு புக முடியாத அளவுக்கு யானைகள் கோயிலில் வம்சம் செய்வது உண்டு. நான் இந்த முறை அம்பாறை மாவட்டத்திலே போயிருந்த பொழுது பார்த்தேன், நாங்கள் காட்டு பிள்ளையார் கோயில் ரெண்டு கூட்டிக்கொண்டு வந்தீர்கள், அங்கே காட்டுக்குள்ளே அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண்டபம் மணப்பள்ளி மாதிரி கட்டியிருக்காள், அது யானை வந்து இடித்து போட்டு போட்டுரு. அந்த உணவு பண்டங்கள் இருந்த வாசம் அரிசி அதுகள் இருந்தால் அது அந்த வாசத்துக்கு அது வந்து இடித்து போகணும். அப்போ யானைகள் வம்சம் செய்யணும். அப்போ யானை வர முடியாத அளவுக்கு அவர் கட்டினார் மாடக்கோயில். 70 கோயில்கள் கட்டினார். இந்த திருவானைக்கா ஒரு கோயில் அங்கே யானை போகையில், அது மாடக்கோயில். அது அந்த ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர். இவர் யானை போகிறத கட்டினு சைவக்காரர் சொல்லையில் ஒரே ஒரு ஆழ்வார் வந்து, ஆழ்வார்கள் வந்து விஷ்ணுவை கும்பிடுவார்கள். அவர் ஒருத்தர் வந்து பெரிய ஆழ்வார் சைவ நாயன்மாரை பாடியிருக்கிறார். பெரிய ஆழ்வார் அந்த நாயனார் இந்த சோழன். அவர் சொல்லுறார் அந்த பெரியாழ்வார் திருமொழியில் வருகுது, இருக்கிழங்கு திருமொழிவாய் எண்டோல் ஈசற்கு. ருக்வேதத்தை சொல்லுகின்ற திருவாயுடைய எண்டு தோள்களையுடைய ஈசனாகிய சிவனுக்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட, 70 மாடக்கோயில்களை செய்து உலகமெல்லாம் ஆண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் அந்த சோழ மன்னன் கட்டிய கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. அவர் பெருமாளுக்கும் கோயில் கட்டியிருக்கிறார். அந்த கோயிலில் ஒன்றுதான் திருநறையூரில் இருக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு பற்றி அவர் பாடும்பொழுது, கோயிலை கட்டிய கோச்செங்கஞ்சோழனையும் பாடி அவன் சிவனுக்கு 70 மாட கோயில் கட்டியிருக்கிறார் என்பதையும் பாடியிருக்கிறார். ஒரே ஒரு வைணவ ஆழ்வார் பாடிய சைவ நாயன்மார் இந்த கோச்செங்கஞ்சோழன். இப்போ மாடக்கோயில் என்ற ஆர்கிடெக்ட் வருகிறது. இது மட்டுமண்டில்லை, திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வேறு எத்தனையோ விதமான கோயில்களை பற்றி சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் இந்தியாவில் வட இந்தியாவில் போனால் இப்படி எல்லாத்தையும் பார்க்கல. அது எங்கிட மாதிரி கோபுரங்கள் கிடையாது, எங்கிட மாதிரி இதுகள் கிடையாது. ஆனால் பேசிக்காக பார்த்தா இந்த இந்த நந்தியும் சிவலிங்கமும் எங்கேயும் இருக்கு. ஆனால் பலிபீடம் எல்லா இடத்துலையும் கிடையாது, கொடிமரத்தை பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு வேறு வேறு கோயில்கள் அமைப்பை பற்றி திருநாவுக்கரசர் சொல்கின்றார். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் தேவாரம். பெருக்காறு பெருக்கெடுத்துக்கின்ற ஆறு, சடைக்கு அணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மாடக்கோயில்கள் 70 எடுத்தாருன்னு சொன்னோம். அதோட 7 கோயில் வந்துட்டு பெற்ற காலத்தில். அப்போ 8 கோயில், 78 பெருங்கோயில்கள் இருந்திருக்கின்றன சிவனுக்கு. மாடக்கோயில்களாக ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டு விட்டன. பெழுக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில். கரக்கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு. கரக்கோயில் என்றால் ரெண்டு விஷம். ஒன்று சொல்லுவார்கள், கையால் கட்டுற கோயில், சின்ன கோயில், தன்னை கையால் கட்டுற கோயில், சின்ன கோயில். ஒரு மண் குடசையாக இருக்கும், இதாக இருக்கும் கரக்கோயில். இதை வந்து கடம்பூரில் கரக்கோயில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அது இந்திரன் தன்னுடைய கையால் கட்டினதாகவும் சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த கரக்கோயில். அடுத்தது கடி பொழில் சூழ் ஞாலற்கோயில். ஞாலக்கோயில் ஒன்று இருக்குது. ஞாலக்கோயில் என்றால் சுத்த வர பூங்கா வச்சு நடுவில் ஒரு சிவலிங்கம் வச்சு. சிவங்களை பார்த்தா இந்தியாவில் தட இந்தியாவில் பார்த்தா சுத்த வர பூங்கா மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு சின்ன மண்டபத்தில் சிவலிங்கம் மட்டும் இருக்கும். இருக்குது இல்லையா, ஒரு ட்ரங்குவில் பிளேஸ். அதுவும் கோயில் தான். அதை சொல்றது ஞாலக்கோயில், ஞால கோயில். அடுத்தது கருப்பறைய பொறுப்பனைய கொகுடி கோயில். கருப்பறையூரில் இருக்கிற கொகுடி கோயில் ஒன்று இருக்குது. அது மலை போல இருக்குமா அந்த கோயில். சில கோயில்களை பார்த்தா இப்படி பெரிய மலை நிற்கிற மாதிரி தானே இருக்கிறது. இந்தியாவிலெல்லாம் பார்த்த வேண்டாம். அதுதான் கொகுடி கோயில். இது கருப்பறையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்து இளங்கோயில். என்னோட கோயில் இருக்குது. இது நான் நட இந்தியாவில் போகிற பொழுது பார்த்தேன், பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். நாங்கள் தியானந்த ஆசிரமத்திலையும் போயிருந்த பொழுது அங்கே பார்த்தா கோயில் வைத்திருப்பார்கள். கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்கள் இந்த வேதம் ஓதுவார்கள். மந்தனர்கள் இருந்து வேதம் ஓதுவார்கள். இங்கெல்லாம் போய்க்கல ஸ்ரீருத்ரம் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 வந்து எல்லாரும் இருந்து அந்த கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவர்கள் ஸ்ரீருத்ரம் முழுக்க நமகமும் சமகமும் முழுமையாக சொல்லி இருக்கேறி பிறகு அவருக்கு அபிஷேகம் நடக்குது. அப்போ இங்கே மாதிரி ருத்ரத்துக்கு கும்பஸ்தாபனம் செய்து ஆவாகனம் பண்ணி செய்வது கிடையாது. ஆனால் அந்த ருத்ரம் சன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அங்கே அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கு. ருத்ரம் முடிய அவருக்கு அலங்காரம் செய்து நைவேத்தியம் வச்சு ஆராதனை முடித்து பூஜை முடியும். அப்போ 5 தொடங்கினால் 7 அது முடிஞ்சிடும். இது தினமும் நடக்கும். இது சின்ன கோயிலாக இருக்கும். இது இளங்கோயில். இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில். அது உண்டு. மணிக்கோயில் மணி வடிவத்தில் இருக்கிறது. ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுடையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினகள் தீருமன்றே. அப்போ இன்றைக்கு இருக்கிற விதிமுறையில் இருக்கிற கோயில் மட்டுமல்ல, இப்படி பலவிதமான கோயில்களை பற்றி திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அங்கே வந்து 78 பெருங்கோயில்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். கையினாலே செய்யப்பட்ட கோயிலை பற்றி சொல்லியிருக்கின்றார். கரக்கோயில் என்று கடம்பூரில் இருந்திருக்கின்றது. இந்திரன் கரத்தால் செய்த கோயில் என்று சொல்லுவார்கள். கொகுடி கோயில் என்று இருக்கின்றது. கொகுடி என்பது உண்மையான சொல்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு முல்லை கொடி, ஒரு முல்லை கொடி. அப்போ பந்தல் போட்டு அதுக்கு கிளகோயில் அந்த கொகுடி கோயில். இளங்கோயில் என்றது இன்றைக்கு பாலாலயம் என்று சொல்லுகிறார்கள். கும்பாபிஷேகம் செய்து வச்ச பாலாலயம் ஒன்று. அது இல்லை, இது வந்து இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு எத்தும் இளங்கோயில் என்று தான் இருக்குது. அப்போ வேதத்தை சொல்லி வழிபடுகின்ற ஆகமம் அல்ல, வேதங்கள் இருக்கு, வேதத்தை சொல்லி அதை சொல்லி வழிபடுகின்ற அந்த வழிபாடு அந்த இருக்கோதி வேத வழிபடுகின்ற கோயில். இப்படி பலவிதமான கோயில் வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனவே காண வேண்டும் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். ஆகவே எந்த கோயிலில் போனாலும், இன்றைக்கு பார்த்தால் பல கோயில்களில் போனால் இன்றைக்கு எங்களுடைய ஆகம மரப்படி இந்த பதிவசிலிங்கம் அந்த இது கிடையாது. பிள்ளையார் கோயிலில் போனால் சிவனோட பக்கத்தில் இருப்பார் நம்ம, அப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆனால் எப்படி போனாலும் வழிபடுகின்ற பக்தி முக்கியம். அதுதான் அங்கே இருக்கிறது. எங்களோட பக்தி இருந்தால் இறைவன் அங்கே வெளிப்பட்டு நிற்பார். அதுதான் முறையாக சொல்லப்படுகின்ற முறை.
அப்போ இதில் வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், அங்கே வந்து வழிபடுகின்ற பொழுது அங்கே வந்து இது அவந்திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்களும் சொல்லுகின்றோமா? அது எங்களுடைய பக்தியிலே அங்கே இருக்கிற மூர்த்தத்துக்கு நாங்கள் உயிர் கொடுக்கின்றோம், பிராணன் கொடுக்கின்றோம். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை, திருக்கோயில இருக்கிற திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே, இது சிவன் தான் என்று கண்டவர்க்கு சிவன் அங்கே இருப்பார். இது சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியாரில் சொல்றார். அப்ப இவன் அங்கே சிவன் இருக்கிறான் என்று நினைச்சால் அங்கே இருக்கிறார். அப்ப கோயில்கள் பல வகைப்பட்ட அமைப்புகள் உண்டு. ஆகம விதிப்படி என்றால் இதுதான் கோயில். ஆனால் எல்லா கோயிலும் ஆகம விதிப்படி அல்ல. வட இந்தியாவுக்கு போறா அப்ப காக்கிரம் காசிக்கு போனா வேற மாதிரி இருக்குது. இன்றைக்கு பல பல கோயில்கள் வருகுது. ஆனால் கோயில் இறைவனை மையப்படுத்தி தொடங்கப்பட்டால் அது இறையுள்ள கோயிலாக இருக்கும். மற்றது வழிபடுபவர்கள் அதை வைத்து வழிபட வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எந்த கோயிலாக இருந்தாலும் இது முறை இதுதான் என்று தெரிஞ்சிருக்க வேணும். திஸ் இஸ் த பேசிக்காக. ஆனால் இதில் இந்த நிறைய விதிவிலக்குகள் உள்ளன, நிறைய விதிவிலக்குகள் உள்ளன. இது ஆலய அமைப்புகளை பற்றி மட்டும், த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தி டெம்பிள்ஸ். இன்றைக்கு இருக்கிறது இப்படி இருக்கிறது சரியா, அப்படி இருக்கிறது சரியா, காசியில் அப்படி இருக்குது சரியா, இங்கே இப்படி இருக்குது சரியா, இப்போ கோயிலெல்லாம் இப்படி கட்டினமே சரியா என்றால் இதுதான் அதுக்குரிய விடை.
அவை ஆகம முறைப்படி கோயில் கட்டவில்லையே என்ற அந்த குறைபாடை இந்த கோயில்கள்
ஆகம விதிப்படி கட்டினால் நல்ல, ஆகம விதிப்படி செய்தால் அது எங்களை உடலை உடம்பெருங்கோயில் உடம்பு ஆலயம் அந்த உடம்பு பாகத்தின்படி இருக்கும். அப்போ ஒரு முறை என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி சொல்லி இருந்தவர்கள் இவ்வளோ கோயிலுக்கு போய், என்னப்பா இங்கே ரெண்டு வலிவீடன் ரெண்டு கொடித்தம்பம் இருக்குது, இது என்ன கொஞ்சம் ட்வீன்ஸ் ஒன்று கேட்டாங்க, ரெண்டு ஒட்டி பிறந்த பிள்ளைகள் ஒன்று கேட்டாங்க, ஏன்னா உடம்பு தானே அது. அப்போ அதுகள் எல்லாம் விளங்கப்படுத்துறது கஷ்டம். அந்த இதன்படி வந்தால் நாங்கள் சில ஆகமத்தில் ஒரு சாம்பார் வச்சுடுவோம், அதுதான் அங்கே தவறு. மற்றபடி விதிவிலக்குகளில் எங்கேயும் உண்டு. பக்தி முக்கியம், வழிபாட்டில் அந்த பக்தி முக்கியம். எங்களுக்கு அந்த ஐஸ்வர்ல லக்ஷ்மி கோயில், லட்சுமி கோயில் கொழும்பிலே ஸ்தாபித்தவர் அவர் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள். இப்போ கம்பபாரதி ஜெயராஜ் வந்து இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர். அவர் மாணவராக இருந்த பொழுதே இந்த இலக்கியத்துக்கும் கம்பன் கழகத்துக்கும் வந்து தன்னை அர்ப்பணித்து பிரம்மச்சரியாக இருந்தவர். நான் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே அவர் ஒரு ஆண்டு காலத்துக்கு மேல் உடன் உரைகின்ற பாக்கியம் பெற்றவன். பார்த்தால் ஒவ்வொரு நாளும் அவர் இலக்கியம்தான் அவருக்கு மெயின், இது ஆன்மீகத்தை இலக்கியத்திலே மெயின், இது ஆனால் பக்திகள் அவருக்கு இது அவர் தான். ஒவ்வொரு நாளும் அவர் மத்தியானம் பூஜை பண்ணி திருவந்தியார் சொல்லுவார், திருவாசகத்தில் இருக்க திருவந்தியார் சொல்லி அந்த சிவன் நடராசருக்கு பூஜை பண்ணித்தான் அங்கால சாப்பிடுவார். அந்த நாளையிலிருந்து அவர் அப்படித்தான். மண்டபருக்கு சண்டிப்பாயில் அம்மன் கோயில் இருந்து தங்கியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் சொன்னது கிடையாது. இவர்கள் அவர் அங்கே வந்து ஒவ்வொரு முறையும் அந்த மஞ்சளால் அவருக்கு ஐயர் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செய்விக்கிறவர் என்று வந்து. அப்போ இன்றைக்கு அவர்கள் நன்றாக இருந்தார்கள், அன்றைக்கு அவர்கள் கடன் எடுத்தும் கூட கம்பன் கழகம் நடத்திய பெரியவர்கள். அவர் அங்கே வந்து இந்த கோயில் அமைப்பு அப்படி இப்படின்னு இல்லை, அவருக்கு அந்த பக்தி இருக்குது. இன்றைக்கு கோயிலை ஸ்தாபிக்கிற எத்தனை பேர் இப்படி ஒழுங்காக பூஜை செய்கின்றார்கள்? அப்போ அந்த பூஜை அந்த பக்தி அந்த இது இருந்தால் அவருக்கு அதில் அந்த ஆலயம் ஸ்தாபித்தால் அங்கே அம்பாள் இருப்பா இல்லையாவுமா? இன்றைக்கு நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட ஆலய கட்டமைப்பு முறைகளை பற்றி பல பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லாம் கோயில்கள் இருக்கின்றதே சரியா, இப்படி கோயில்கள் கட்டுகின்றார்களே சரியா, அப்படி எல்லாம் சரியா, இப்படி கோயில்களை எடுத்துவிட்டு பிறகு நடத்துவதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு எங்களுடைய ஆகம முறைப்படி திருமந்திரம் மற்ற திருமுறை முறைப்படி எங்களுடைய மற்றது திரு சிவஞான சித்தியார் மேகண்ட சாஸ்திரங்கள் முறைப்படி சாஸ்திரங்களில் ஆதாரங்கள் காட்டி ஒரு ஆலயம் என்பது மக்களை மையப்படுத்தி அல்ல இறைவனை மையப்படுத்தி ஸ்தாபிக்க வேண்டும். அவர் சிறிதாக ஒன்று ஸ்தாபித்தால் அதை பெருப்பித்து எடுத்துக்கொள்வதும் இடமெடுப்பதும் அவருடைய வேலை. சுவாமி விவேகானந்தருடைய அதிலே ஒன்று வருகின்றது. ஒரு முறை அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு அம்பாள் கோயில், அது ஏற்கனவே இடிக்கப்பட்டு விட்ட கோயில் முஸ்லிம் மலையர்களுடைய ஆக்கிரமிப்பின் போது. அப்போ அந்த கோயில் அடியில் போய் அங்கே இருந்து அவர் இருந்து தவம் செய்து அவர் வழிபாடு செய்தார் அம்பாளை. அப்போ சொல்லுகின்றார், அம்பாளையே நான் நமக்கு ஒரு பெரிய மணி கோயில் இங்கே எழுப்புவேன் என்று அவர் சொல்லுகின்றார். சொன்ன பொழுது அம்பாள் அவருக்கு சத்தமிட்டு சொன்னாளாம், அட மூடா, எனக்கு வேணுமென்றால் நான் எடுத்துக்கொள்ள இயலாதண்டா நினைக்கின்றாய் என்று. விவேகானந்தருடைய சரித்திரத்திலேயே இருக்கின்றது. அதனுடைய கோயில் கட்டுகிறது விடவெடுக்கிறது அவருடைய வேலை. ஆனா ஒரு இடத்துல எங்களுக்கு அக்கறை மிகவும் இருந்தால் அது கொண்ட ஸ்தாபித்து முதல் நாங்கள் செய்து கொண்டு பிறகு படிப்படியாக மற்ற இதுக்கு கொண்டு வரலாம், அப்படித்தான் வர வேண்டும். அதுல பல விதமான கட்டமைப்பான ஆகம விதிப்படி கோயில்கள் எப்படி இருக்கின்றன என்ற விதிமுறைகளையும் கூறினோம். ஒரு ஆகமம் தொடங்கினால் அந்த ஆகமத்தின்படிதான் அந்த ஆலயம் நடைபெற வேண்டும். சில இடங்களில் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். முருகன் கோயில்ல ஆஞ்சநேயருக்கு என்ன வேலை என்று தெரியாது, அப்படியெல்லாம் இருக்கின்றது இல்லையா. சில இதுகள் வந்து அந்த காம்பினேஷன் வந்து சரி வருவதில்லை. சில
வேலை அறியாமையின் காரணமாக
விக்கிரகங்களுடைய அளவு பிரமாணங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கு. அப்படியெல்லாம் பல விகற்பங்கள் இருக்கின்றன. அது அது வந்து சில அதை ஆலய அதை நடத்துகின்ற குருமார்கள் இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதான் முக்கியமானது. குருமார்களுக்கு சொல்லுவதை செவிப்பவர்களும் கேட்க வேண்டும். அந்த ரெண்டு விதமான முக்கியமான இதுகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தாண்டி எங்க கொண்ட குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இங்கதான் இப்படி எல்லாம் ஆலயம் இருக்குது. ஆகம விதிப்படி ஆலயம், ஆகம விதிக்கு அப்பாற்பட்ட ஆலயம் எல்லாம் பார்த்தோம் என்றால் முஸ்லிம்களுடைய மொஸ்கிலையும் வழிபட்டால் அவர் வருகின்றார் தானே. கிறிஸ்தவருடைய தேவாலயத்திலையும் ஜபம் செய்யும் பொழுது வருகின்றார் தான். குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். இப்ப இதுல வரட்டு வேதாந்தங்க கதைத்து நாங்கள் கட்டிடம் இப்படி இருக்கணும், இது கிழக்கு நோக்கி இருக்கணும், இது மேற்புக்கு பக்கமா இருக்கணும், இது சின்னனா இருக்கணும், இது பெருசா இருக்கணும் என்று கதைத்து கொண்டு எங்களுடைய ஆன்மீக சாதனையும் ஆன்மீக தானத்தின் கருவாக இருக்கிற அன்பு பக்தியையும் மறந்து விடக்கூடாது. அது இல்லாவிட்டால் இதெல்லாம் வேஸ்ட்.
தேர்
இஸ் நோ யூஸ் சொல்வார்கள். இப்ப ஜோர் சுவாமிகளே சொல்லி இருக்கிறார், இதை இடிச்சு போட்டு
போங்க.
சிவதண்டன்லயே அமைத்து போட சொன்னார், இதாவது என்றால் அதை இடிச்சு போட்டு போங்க.
ஏன்னா
இது வந்து இடையூறா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக ஒரு ஆதரவாக எங்களுடைய ஆன்மீகத்துக்கு இருப்பதை தவிர அதுக்கு இடையூறாக அது ஆலயத்தை வைத்து சண்டை பிடித்து போட்டி வைத்து வழக்கு வைத்து பிறகு அதுலேயே அகம்பாவம் கூடி கோயிலமும் குளமும் கட்டி முத்தி அடைஞ்சவர்கள் எத்தனை பேர் ஆணவம் பெற்று அகங்காரம் கொண்டு அழிந்ததே அல்லாமல் என்று ஜோர் சுவாமி சொல்லி
இருக்கிறார்.
அதே தாய்மான சுவாமி சொல்றார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கூர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே. முறையாக ஒரு கோயில் ஒரு தீர்த்தம் ஒரு தொடங்கினவர்களுக்கு நல்ல சற்குருவா வந்து இறைவனே அந்த வார்த்தை சொல்லி அவரை சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய இந்த ரெண்டு விதத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டோம்.